சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மே 8, 2022. தலைப்ப ஆட்டம் மற்றும் வீழ்ந்த மனிதன். கோல்டன் உரை. ஆதியாகமம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. அப்போஸ்தலருடைய நடபடிகள், ரோமர். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே போன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்தது. முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாக்கிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவரல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆ, தேவனுடைய ஐசுவரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையுண்டாவதாக. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்தது. ஆதியாகமம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவசாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாட்டுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். யாக்கோபு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆதியாகமம். அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியையெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊத்தினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் வில்லா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த வில்லா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆதியாகமம். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோட்டிருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதின் பலனை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பு மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். யோவான். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வம்சகாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். மத்தேயு. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரி ஒருத்தி அவரிடத்தில் வந்தது, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின் தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனேயன்றி மற்றபடியல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிதது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்தது ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சுஸ்தமடைக்கிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கொரிந்தியர். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கிழக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. யோவான். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போமென்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போமென்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனெவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீ டு தி ஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். தெய்வீக ஆவியை பிரதிபலிக்க கடவுள் மனிதனை தம் சாயலில் படைத்தார். கடவுளால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு முழு பூமியின் மீதும் ஆதிக்கம் வழங்கப்பட்டது. மனிதன் ஒரு மனதை கொண்ட ஒரு பொருள் வடிவத்தை விட அதிகம், அது அழியாததாக இருக்க அதன் சூழலில் இருந்து தப்பிக்க வேண்டும். மனிதன் முடிவிலியை பிரதிபலிக்கிறான். இந்த பிரதிபலிப்பு கடவுளின் உண்மையான யோசனை. கடவுள் மனிதனில் எல்லையற்ற எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார். எப்போதும் தன்னைத்தானே வளர்த்து கொள்கிறார். எல்லையற்ற அடித்தளத்தில் இருந்து விரிவடைந்து மேலும் மேலும் உயர்கிறார். ஒருபோதும் பிறக்கவில்லை, இறக்கவில்லை. நித்திய அறிவியலில் கடவுளின் அரசாங்கத்தின் கீழ் மனிதன் தனது உயர்நிலையிலிருந்து விழுவது சாத்தியமில்லை. மனிதனின் வீழ்ச்சியையோ அல்லது கடவுள் இல்லாதையோ அல்லது கடவுள் இல்லாதையோ குறிக்கும் ஆதாம் கனவு அது மனமோ மனிதனோ அல்ல. ஏனென்றால் அது தந்தையிடமிருந்து பிறக்கவில்லை. ஆட்டம் பிழை ஒரு பொய், நன்மைக்கு எதிரானது கடவுள் மற்றும் அவரது படைப்பு. ஆட்டம் என்ற பெயர். வாழ்க்கை நித்தியமானது அல்ல, ஆனால் ஆரம்பமும் முடிவும் உள்ளது என்ற தவறான கருத்தை பிரதிபலிக்கிறது. எல்லையற்றது வரையறுக்கப்பட்டவற்றில் நுழைகிறது. அந்த நுண்ணறிவு அறிவாற்றல் இல்லாமைக்குள் செல்கிறது. மேலும் ஆத்மா பொருள் உணர்வில் வாழ்கிறது. அந்த அழியாத மனம் பொருளில் விளைகிறது மற்றும் பொருள் மரண மனத்தில் விளைகிறது. ஒரு கடவுளும் படைப்பாளரும் அவர் உருவாக்கியவற்றில் நுழைந்தார், பின்னர் பொருள் நாத்திகத்தில் மறைந்தார். அனைத்து மனித முரண்பாடுகளின் பெற்றோர் ஆட்டம், கனவு, ஆழ்ந்த தூக்கம். இதில் வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனம் முன்னேறி பொருளுக்குள் செல்கிறது என்ற மாயையை தோற்றுவித்தது. நீங்கள் கடவுள்களைப் போல் இருப்பீர்கள் என்று கூறும் இந்த பாந்திஸ்டிக் பிழை அல்லது பாம்பு என்று அழைக்கப்படுபவை சத்தியத்திற்கு எதிரானதை இன்னும் வலியுறுத்துகிறது. அதாவது பிழையை உண்மை போலவும் நித்தியமாகவும் ஆக்குவேன். நான் பொருள் என்று அழைக்கும் பொருளில் நான் ஆவியை வைப்பேன். மேலும் ஒரே ஜீவனான கடவுள் ஆவியானவர் போன்றே பொருளுக்கு உயிர் இருப்பதாக தோன்றும். இந்த பிழை பிழை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதன் தவறான அடிப்படையின் காரணமாக பிழையால் உருவான தெளிவின்மையின் மூடுபனி தவறான கூட்டை ஆழமாக்குகிறது. மேலும் இறுதியாக கடவுளுக்கு பிழை தெரியும் என்றும் பிழை அவரது படைப்பை மேம்படுத்த முடியும் என்றும் அறிவிக்கிறது. உண்மைக்கு நேர் எதிரானது என்றாலும் பொய் உண்மை என்று கூறுகிறது. பொருளின் படைப்புகள் ஒரு மூடுபனி அல்லது தவறான கூற்றில் இருந்து அல்லது மர்மப்படுத்துதலில் இருந்து எழுகின்றன. உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் கடவுள் எழுப்பும் வானத்திலிருந்து அல்லது புரிதலிலிருந்து அல்ல. தவறு என்றால் எல்லாம் கீழே இருந்து வருகிறது, மேலே இருந்து அல்ல. ஆவியின் பிரதிபலிப்புக்கு பதிலாக எல்லாமே பொருள் புராணம். ஆதாம் தூசியிலிருந்து உருவானதாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித மனதுக்கு ஒரு பொருள் பாடம். ஆதாமை போன்ற ஜடப்பொருள் உணர்வுகள் பொருளில் தோன்றி மண்ணுக்கு திரும்புகின்றன. அறிவற்றவை என்று நிரூபிக்கப்படுகின்றன. அவர்கள் உள்ளே வந்ததைப் போலவே அவர்கள் வெளியே செல்கிறார்கள். ஏனென்றால் அவை இன்னும் பிழையாக இருக்கின்றன, உண்மை அல்ல. ஆன்மீக உணர்வு பொருள் அல்ல. மனதின் உணர்வை மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை அறியும் போது அது புரிந்து கொள்ளப்பட்டு இணக்கமாக இருக்கும். பூமி ஆசீர்வதிக்கப்பட்ட சிறந்த மனிதர் ஆதாம் அல்ல. சிறந்த மனிதன் உரிய காலத்தில் வெளிப்படுத்தப்பட்டு கிறிஸ்து இயேசு என்று அறியப்பட்டான். தெய்வீக அறிவியலில் மனிதன் கடவுளின் உண்மையான உருவம். தெய்வீக இயல்பு கிறிஸ்து இயேசுவில் சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டது. அவர் கடவுளின் உண்மையான பிரதிபலிப்பை மனிதர்கள் மீது வீசினார் மற்றும் அவர்களின் மோசமான சிந்தனை மாதிரிகள் அனுமதிப்பதை விட அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தினார். மனிதனை விழுந்து போன நோய்வாய்ப்பட்ட பாவம் மற்றும் இறக்கும் எண்ணங்கள், விஞ்ஞான இருப்பு மற்றும் தெய்வீக குணப்படுத்துதல் பற்றிய கிறிஸ்துவை போன்ற புரிதல் ஒரு சரியான கொள்கை மற்றும் யோசனையை உள்ளடக்கியது. பரிபூரண கடவுள் மற்றும் பரிபூரண மனிதன் சிந்தனை மற்றும் செயல்பாட்டின் அடிப்படையாக மனிதன் ஒரு காலத்தில் பரிபூரணமாக இருந்தான், ஆனால் இப்போது அவனது பரிபூரணத்தை இழந்துவிட்டான் என்றால் மனிதர்கள் கடவுளின் பிரதிபலிப்பு உருவத்தை மனிதனில் பார்த்ததில்லை. இழந்த படம் உருவம் இல்லை. தெய்வீக பிரதிபலிப்பில் உண்மையான உருவத்தை இழக்க முடியாதது. இதை புரிந்து கொண்ட இயேசு சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பரிபூரணராக இருப்பது போல நீங்களும் பரிபூரணராயிருங்கள். கடவுளின் பிள்ளைகளுக்கு ஒரே மனம் மட்டுமே உள்ளது. மனிதனின் மனமாகிய கடவுள் ஒருபோதும் பாவம் செய்யாத போது நன்மை எப்படி தீமையாக மாறும்? முழுமையின் தரநிலை முதலில் கடவுள் மற்றும் மனிதன். கடவுள் தம்முடைய தரத்தை இறக்கிவிட்டாரா, மனிதன் விழுந்துவிட்டானா? கடவுள் மற்றும் மனிதனின் உறவுகள் தெய்வீக கோட்பாடு மற்றும் யோசனை அறிவியலில் அழிக்க முடியாதவை மற்றும் விஞ்ஞானம் நல்லிணக்கத்திற்கு திரும்புவதும் இல்லை. ஆனால் தெய்வீக ஒழுங்கு அல்லது ஆன்மீக சட்டத்தை வைத்திருக்கிறது. அதில் கடவுளும் அவர் படைத்த அனைத்தும் பரிபூரணமானவை மற்றும் நித்தியமானவை, அதன் நித்திய வரலாற்றில் மாறாமல் இருக்கும். இயேசு தான் சொன்னதை ஆர்ப்பாட்டம் மூலம் நிரூபினார். அவர் கற்பித்ததை நிரூபித்தார். இது கிறிஸ்தவத்தின் அறிவியல். நோயுற்றவர்களை குணமாக்கும் பிழையை போக்கும் கொள்கையை இயேசு தெய்வீகமாக நிரூபித்தார். இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது, அதாவது உண்மையும் அன்பும் உண்மையான மனிதனில் ஆட்சி செய்கின்றன. கடவுளின் சாயலில் மனிதன் வீழ்ச்சியடையாத மற்றும் நித்தியமானவன் என்பதை காட்டுகிறது. இயேசு அறிவியலில் ஒரு பரிபூரண மனிதனை பார்த்தார். பாவம் செய்யும் சாவுக்கேத்துவான மனிதன் மனிதர்களுக்கு தோன்றும் இடத்தில் அவருக்கு தோன்றினார். இந்த பரிபூரண மனிதனில் இரட்சகர் கடவுளின் சொந்த சாயலை கண்டார். மேலும் மனிதனை பற்றிய இந்த சரியான பார்வை நோயுற்றவர்களை குணப்படுத்தியது. ஆகவே கடவுளுடைய ராஜ்யம் சிதைவில்லாதது, உலகளாவியது. மனிதன் தூய்மையானவன், பரிசுத்தமானவன் என்று இயேசு கற்பித்தார். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் இருந்திருக்கிறது, எப்போதும் பொருளிலிருந்து சுயாதீனமாக இருக்கும். ஏனென்றால் வாழ்க்கையே கடவுள், மனிதன் என்பது கடவுளின் கருத்து பொருள் ரீதியாக உருவானது அல்ல. ஆனால் ஆன்மீக ரீதியில் சிதைவு மற்றும் தூசிக்கு உட்பட்டது அல்ல. சங்கீதக்காரன் சொன்னான், உம்முடைய கைகளின் கிரியைகளின் மேல் அவனை ஆளுகை செய்ய செய்தீர், சகலத்தையும் அவன் காலடியில் வைத்தீர். உண்மையான மனிதன் இருந்தான், இருக்கிறான், எப்போதும் பரிபூரணமாக இருப்பான் என்ற அறிவியலில் உள்ள பெரிய உண்மை மறுக்க முடியாதது. ஏனென்றால் மனிதன் கடவுளின் சாயலாகவும் பிரதிபலிப்பாகவும் இருந்தால் அவன் தலைகீழாக்கவோ அல்லது தலைகீழாக்கவோ இல்லை, ஆனால் நேர்மையானவனாகவும் கடவுளை போலவும் இருக்கிறான். சர்ச் கையெட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.